கனடா, கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வார்த்தை மனுவாக வந்த இயேசு இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுக்கும் தவறுகளை நாளை விட்டுவிட முயன்றாலும் அது உன்னை விட்டுவிடாது. உள்ளத்தில் உறுதியும் எண்ணத்தில் தெளிவும் இருந்தால் எவராலும் உன்னை வீழ்த்த முடியாது. இன்று உன் தவறுகளை நீ சாதாரணமாக நினைத்தால் நாளை அவைகளை பிறர் பெரிதுபடுத்த வழிவகுப்பாய். உன்னை நீ தாழ்த்துவது தாழ்மையின் அடையாளம். பிறர் உன்னை தாழ்த்தும் போது தாங்கிக் கொள்வது உனது உயர்வின் அடையாளம். கடவுளின் அருகில் நீ இல்லையேல் பாவம் உன் அருகில் வந்துவிடும். உன்னை நினைத்து உருகும் வேளையில் காதல் ஒருவரை பைத்தியமாக்குகிறது. ஒரு காதலன் தன் காதலிக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார். நான் அமாவாசையாக இருந்தேன், என்னை பௌர்ணமி ஆக்கினாய். நான் அகிரணையாக இருந்தேன், என்னை உயர்தினை ஆக்கினாய். நான் உயிரற்ற மெய்யாய் இருந்தேன், என்னை உயிர் மெய் ஆக்கினாய். நான் தெளிவாக இருந்தேன், என்னை பைத்தியமாக்கினாய். மனிதன் மேலுள்ள அன்பு உங்களை பைத்தியமாக்கலாம், ஆனால் கடவுள் மேல் நீங்கள் அன்பு வைத்தால் அவர் உங்களை தமக்கு ஏற்புடையோராக்குவார். ரோமையருக்கு தூய பவுல் கூறுகிறார், தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார், தமக்கு ஏற்புடையோராக்கினரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். நீங்கள் கடவுளை அன்பு செய்தால் அவருக்கு ஏற்புடையோராய் மாறுவீர்கள். மனிதரை மட்டுமே அன்பு செய்தால் அது உங்களை பைத்தியமாக்கி விடலாம்.
புதிய ஆண்டிலே என்ன புதிய முடிவு எடுத்திருக்கிறாய் என்று கேட்டால் மிக நீண்ட பட்டியலை நாம் கொடுக்கக்கூடாது. நாம் சாதிக்க விழைபவைகளில் முக்கியமானதை நாம் தேர்ந்து தெரிய வேண்டும். இந்திய கிரிக்கெட் அணி 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா முதல் 3 போட்டிகளை வென்றபின் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனியிடம், 5 போட்டிகளையும் வெல்வதுதான் உங்கள் திட்டமா என்று கேட்கும்போதெல்லாம், நாங்கள் அடுத்த ஒரு போட்டி மீது மட்டும்தான் இப்போதைக்கு கவனம் செலுத்துகிறோம் என்றுதான் சொல்வார். அகலக்கால் வைக்கக்கூடாது என்பதைத்தான் இது நமக்கு சொல்லுகிறது. அதோடு ஒருநாள் போட்டியிலே அதிக ரன்கள் எடுத்து உலக சாதனை படைத்தவர் வீரேந்திர சேவாக். அவர் 219 ரன்கள் எடுத்தார். அவர் இந்த உலக சாதனையை படைத்தது வெறும் ஆசையால் மட்டும் வந்ததல்ல, மாறாக அதற்கு பின்னால் அவரது கடின உழைப்பும் முயற்சியும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டில் நமது வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் எடுத்து அதிலே வெற்றி பெற முயற்சி செய்வோம். இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக நம் கனவுகளை நனவாக்குவோம்.
பொருட்செல்வம் தேவையா, அருட்செல்வம் தேவையா? ஒரு குழந்தை தன் கையில் ஒரு கத்தியை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அதை கொடுக்க மறுத்தது. பளபளக்கும் ஒரு நெக்லஸை காட்டிய போது கத்தியை கீழே போட்டுவிட்டு நெக்லஸை பிடித்துக் கொண்டது. அக்குழந்தையை போல் நாம் பலவற்றை கெட்டியாக பிடித்திருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்து என்னும் முத்தை பற்றிக் கொள்ளும் வண்ணம் மற்றவற்றை இழக்க வேண்டும். பொருட்செல்வமும் தேவை, அருட்செல்வமும் தேவை. பொருட்செல்வம் இல்லாதோர் இவ்வுலக இன்பத்தை அடைய முடியாது, அருட்செல்வம் இல்லாதோர் மறும இன்பத்தை அடைய முடியாது. அன்பு நேர்களே, பொருட்செல்வம் தேவையா, அருட்செல்வம் தேவையா? நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். என் வாழ்க்கையிலே எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்? என் வாழ்க்கையிலே நல்லது எப்பொழுது நடக்கும்? என் வாழ்விலே நலமானதை நான் எங்கே கண்டுகொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன், யாரிடத்தில் அதை அடைந்து கொள்ளுவேன் என்று கவலையோடு இந்த தியானத்தை நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு நலமானதை செய்து நிறைவானதை தந்து வழி நடத்துவாராக. திருப்பாடல் 4:6 திருவசனத்தை படித்து பாருங்கள். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 4:6 நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தரலும் என்று அந்த திருவசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பாடலை பாடிய தாவீது ஆண்டவரை நோக்கி எப்படி மன்றாடுகிறார் பாருங்கள். நலமானதை எங்களுக்கு அருள யார் உண்டு என்று பலர் கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, உமது ஒளி என் முகத்தின் மீது பிரகாசிக்கும்படி செய்தரலும் என்று தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். இந்த திருப்பாடலை மாலை மன்றாட்டு என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் இரவு படுக்கைக்கு போகும் முன்பதாக தாவீது இந்த திருப்பாடலை பாடியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. படுக்கைக்கு போகும் பொழுது தாவீதினுடைய உள்ளத்தில் இருக்கிற மனபாரத்தை பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நலமானது நடக்க வேண்டும், என் வாழ்க்கையிலே நல்லவைகள் நடக்க வேண்டும், அது ஆண்டவர் வழியாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர் மன்றாடுகிறார். ஆனால் அதற்கு முன்பு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நலமானதை யார் செய்வார் என்று பலர் பேசுகிறார்களே என்று கூறுகிறார். அப்படி என்றால் அவர் வாழ்ந்த பொழுது அவரோடு இருந்தவர்கள் என்ன கதைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு தேவை வரும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும் பொழுது அவனுக்கு யார்தான் நல்லது செய்ய முடியும், யார்தான் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியும், யாராலும் அவர்களுக்கு உதவ முடியாது என்றுதான் கதைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்ட தாவீது தான் படுக்கையில் இருக்கும் பொழுது, நெத்திரைக்கு ஆயத்தமாகும் பொழுது, அவர் வாழ்க்கையிலும் நலமானது நடக்க வேண்டும், நல்லவைகள் நடக்க வேண்டும், ஆறுதல் கிடைக்க வேண்டும். அப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே, நலமானதை யார் செய்வார் என்று மற்றவர்கள் பேசுகிறார்கள், ஆனால் நீர் என்மேலே உமது ஒளியை பிரகாசிக்கும்படி செய்தரலும் என்று சொல்லி மன்றாடுகிறார். ஒளி பிரகாசிக்கும்படி செய்தரலும் என்று தாவீது சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அதற்குள் மறைந்திருக்கிற அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே, எனக்கு நீர் இரக்கம் காட்டியரலும் என்று மன்றாடுகிறார். இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கலாம். நீங்களும் உறக்கத்திற்கு போகும் பொழுது உறங்க முடியாதபடி, நிம்மதியாக உறக்கம் வர முடியாதபடி, உங்கள் வாழ்க்கையை குறித்து, நாளைய நாளை குறித்து, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பெரிய பயத்தோடும் திகிலோடும் நீங்கள் இருக்கலாம். இந்த தாவீதை போல நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, உமது இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும், உமது ஒளி என்னுடைய முகத்திலே பிரகாசிக்கும்படி செய்தரலும் என்று சொல்லி மன்றாடுவோம். அன்றைக்கு மோசே ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து மன்றாடிவிட்டு வரும் பொழுது அவருடைய முகம் மக்களால் பார்க்க முடியாதபடி பிரகாசமாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய பிரசன்னம் அவர் மேல் வந்திருந்தது. அதுபோல நீங்களும் கடவுளை நோக்கி மன்றாடும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களை நிறைக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனைகள் மறைந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். யாக்கோபின் முகம் இனி வெட்கமடையாது, அவன் நாணி போக மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னது போல நாமும் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவர் நலமானதை செய்வார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையிலே நலமான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவர் தாமே இப்பொழுது உம்முடைய இரக்கத்தை இவர்கள் பக்கமாய் காட்டி இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், இடைஞ்சல்கள், கண்ணீர், கவலைகள் இருந்து விடுதலை தந்து நலமானதை காணும்படி செய்வீராக. ஆண்டவரே, உம்மிடத்திலே ஒரு தொழுநோயாளி வந்து உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்கும் என்று கேட்டார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்ட பொழுது எனக்கு சித்தமானாலா என்று கேட்டு நீர் அவரை சுகமாக்கினீரே. அதுபோல ஆண்டவரே, நாங்கள் நலமானதை விரும்பும் பொழுது அதை நீர் எங்களுக்கு கொடுக்கிற கடவுளா இருக்கிறீர். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிறவர்கள் உம்மிடத்திலே கேட்கிற ஒவ்வொரு நல்ல விடயங்களையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
என் வாழ்க்கையிலே நல்லது நடக்குமா? ஆசீர்வாதங்கள் உண்டாகுமா? நான் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரா என்று நீங்கள் ஒரு ஜெப உணர்வோடு இந்த தியானத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பாடல் 4:7 சங்கீதம் 4:7 வாசித்து பாருங்கள். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்துக்கு அளித்தீர் என்று கூறுகிறார். அதிலிருந்து நாம் என்னத்தை அறிந்து கொள்ளுகிறோம் பாருங்கள். உலகத்திலிருந்து வருகின்ற ஒரு நன்மையினால் உண்டாகின்ற மகிழ்ச்சியை விட இறைவனிடத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சி மேலானது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இந்த திருவசனத்துக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் என்னவென்றால், தானியமும் திராட்சையும் என்று சொல்லும் பொழுது இஸ்ராயல் மக்கள் என்னத்தை உணர்ந்தார்கள் என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்தார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் வழியாகத்தான் இயற்கையில் இருந்து தங்களுக்கு நன்மைகள் உண்டாகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆகவே இந்த திருவசனத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் உள்ளத்தில் என்ன உண்டாகிறது என்றால், ஆண்டவரே, நான் தானாக படுகின்ற பாடுகளுக்கு மேலாக நீர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம்தான் என்னுடைய உழைப்புக்கு மேலாக என்னை உயரும்படி செய்கிறது, எனக்கு நிறைவை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி. ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேனே, துக்கத்தோடு வாழுகிறேனே, நான் எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் முன்னுக்கு வர முடியாமல் இருக்கிறதே என்று மனமுடைந்து போய் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் ஆசீர்வதிக்கும் பொழுது அல்லது கடவுளுடைய ஆசீர் நம் மேல் வரும் பொழுது உலகத்தில் இருந்து வருகின்ற சந்தோஷத்தை விட, உலகத்தில் இருந்து வருகின்ற நன்மைகளை விட மேலான மகிழ்ச்சியை, மேலான உயர்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த திருவசனத்தின் வழியாக சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளுவோம். அவர் தன்னுடைய உள்ளத்திலே உண்டான ஒரு பெரும் மகிழ்ச்சியை குறித்து அவர் மன்றாடுகிறார், அல்லது உண்டாக வேண்டிய மகிழ்ச்சியை குறித்து அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அதுபோல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே குறைகள் நீங்கும்படியாக, வறுமைகள் அகலும்படியாக, பற்றாக்குறைகள் நீங்கும்படியாக, தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலானவைகளை தந்து உங்களை நிறைவாக்குவாராக. தானியமும் திராட்சையும் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாயிருப்பது போல ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவாராக. தானியமும் திராட்சையும் மக்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் வெறுமையிலிருந்து வெளியே வந்தார்கள், அவர்கள் பற்றாக்குறையிலிருந்து வெளியே வந்தார்கள், அவர்கள் வாழ்க்கை வறுமையாயிருப்பதற்கு மேலாக செழிப்பாக மாறியது, அவர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விதமாக உயர்த்தப்பட்டார்கள், வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அதுபோலதான் ஆண்டவரும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கற்றோம். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிறைவாய் வந்து உங்கள் பற்றாக்குறைகள் நீங்க, உங்கள் கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற, உங்கள் வீட்டிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வறுமைகளும் அகல, நீங்களும் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய விதமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை கொடுக்கிற கடவுள் நீர், இதோ இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களால் ஆசீர்வதித்தரலும். இவர்கள் வாழ்க்கையிலே சகல காரியங்களிலும் நிறைவுடனும் வெற்றியுடனும் விடுதலையுடனும் வாழும்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து தங்குவதாக. ஆண்டவரே, இன்றைக்கும் இதில் இணைந்திருக்கிற மக்கள் யார் யாரெல்லாம் பண கஷ்டத்திலே, கடன் தொல்லையிலே, இன்னும் தங்களுடைய மோல்கேச்சை, தங்களுடைய வாடகையை கட்ட முடியாத நிலையிலே, இன்னும் மற்றவரிடத்திலே வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலையிலே இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே நிறைவான ஆசீரை தருவீராக. தானியமும் திராட்சியும் உண்டாகும் பொழுது மக்கள் எல்லா காரியங்களிலும் உயர்வடைவது போல, செழிப்படைவது போல, இவர்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் செழிப்படைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே 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 அஞ்சாதே. நோயினால் உள்ளம் சோர்ந்திடும் போது மகனே பதறாதே, மகனே பதறாதே, மகனே பதறாதே. கடன் தொல்லை உன்னை சூழ்ந்திடும் போது மகனே கலங்காதே, மகனே கலங்காதே, மகனே கலங்காதே.
காக்கும் தெய்வம் இயேசு உன்னை காலம்
காத்திடுவான்.
யாருன்னை கைவிட்ட போதும் நான் கைவிட மாட்டேன்.
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு பாதுகாப்பு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. நான் தனிமையா இருக்கும் பொழுது ஏதாவது என் வாழ்க்கையில் நடந்து விட்டால் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற மன கலக்கத்தோடு பாரத்தோடு இந்த தியானத்திலே உங்கள் சிலர் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் தாமே உங்கள் தனிமையில் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்து வழி நடத்துவாராக. சங்கீதம் அல்லது திருப்பாடல் 4:8 பாருங்கள். சங்கீதம் அல்லது திருப்பாடல் 4:8. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கிறீர் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். இந்த திருப்பாடல் அல்லது இந்த சங்கீதம் மாலை மன்றாட்டு என்று சொல்லப்படுகிறது. அதாவது படுக்கைக்கு போகும் முன்பதாக கடவுளை நோக்கி ஏறெடுக்கின்ற ஒரு செபமாக சங்கீதமாக இது கருதப்படுகிறது. ஏனென்றால் படுக்கைக்கு போகும் முன்பதாக சங்கீதக்காரர் இந்த செபத்தை செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் அவர் மன அமைதியுடன் படுக்க முடியாதபடி அவருடைய உள்ளத்திலே பலவிதமான வேதனைகளும் பாரங்களும் இருந்திருக்கின்றன. அதனாலேயே அவருக்கு உறக்கம் வராமல் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் பலருடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கிறோம். கவலைகளும் கஷ்டங்களும் வந்த உடனே அவர்களுக்கு பசிப்பதில்லை. மருத்துவ உலகமும் அதைத்தான் சொல்லுகிறது, மருத்துவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். கவலைகள் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற சில அணுக்கள் இயங்காமல் இருப்பதனாலே பசி இல்லாமல் போய்விடுகிறது, தூக்கம் மறைந்து போய்விடுகிறது என்று சொல்லி. அதுபோலதான் இந்த சங்கீதக்காரரும் படுக்கைக்கு போகும் முன்பு அவருடைய உள்ளத்திலே மகாபெரிய பாரம் இருக்கிறது, அதனாலே அவருக்கு உறக்கம் வரவில்லை. ஆகவே அவர் கடவுளை நோக்கியே மன்றாடுகிறார். அவருடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவர் பாதத்திலே இறக்கி வைத்த பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். இது 4 கடைசி வசனமாகும். அப்படின்னால் கடைசியில் அவர் என்ன சொல்லுகிறார், தன்னுடைய பாரமெல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டு இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலும் கூட பாரங்களும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் சுமைகளும் வந்து அழுத்தும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அதை சொல்லி அவர் பாதத்திலே நம்பிக்கையோடு இறக்கி வைப்பதுதான். 1 புஸ்தகத்திலே அண்ணாள் என்ற ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பெரிய சுமை இருந்தது, ஒரு பெரிய தேவை இருந்தது, ஒரு பெரிய அவமானம் இருந்தது. அதனாலே அவளால் உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை, மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. பலர் ஆறுதல் படுத்தினாலும் அந்த ஆறுதல் அவளுக்கு ஆறுதலாக தோற்றம் அளிக்கவில்லை. ஆகவே திருமறை சொல்லுகிறது, ஒரு நாள் அவள் ஆண்டவருடைய பாதத்திலே போய் தன் பாரத்தை இறக்கி வைத்தாளாம். அதுக்கு பின்பு அவள் முகம் துக்கமாக இருக்கவில்லை, அவள் சாப்பிட்டாள், உறங்கினாள் என்று பார்க்கிறோம். ஆம், ஆகவேதான் நம்முடைய சுமைகளை சுமந்து கொள்ள ஆண்டவர் இருக்கிறார். நாம் அவரை அண்டி அவர் பாதத்திலே நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்போம். அந்த திருப்பாடல் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே எனக்கு பாதுகாப்புடன் என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்ப இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால் அவர் தனிமையிலே வாழ்ந்திருக்கிறார், தனிமையை அனுபவித்திருக்கிறார். அதே நேரத்திலே பாதுகாப்பு இன்மையை அவர் அனுபவித்திருக்கிறார். தனிமையும் பாதுகாப்பு இன்மையும், இன்றைக்கும் பலருடைய வாழ்க்கையிலே அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. தனிமையிலே இருக்கிறார்கள் சிலர். வீட்டுக்குள்ளே வீட்டாரோடு இருந்தாலும் அந்த வீட்டாருடைய எந்த விதமான விசாரிப்பும் இல்லை, எந்த விதமான அக்கறையும் இல்லை, அன்பும் இல்லை. அதனாலேயே அவர்கள் தனிமையை அனுபவிக்கிறார்கள். இன்னும் பலர் வயோதிக மடங்களிலே தனிமையா இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு தேவை வந்தால் யார் அவர்களுக்கு உதவி செய்வார்களோ என்று தெரியாமல் கலங்கி பயந்து விடுகிறார்கள். ஆகவே தனிமையும் பயமும், அதாவது தனிமையும் பாதுகாப்பு இன்மையும் இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு சந்திக்கிறது. அன்றைக்கு சங்கீதக்காரருடைய வாழ்க்கையும் அது சந்தித்தது. ஆனால் அவரோ தனிமையிலே என் ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார், என் ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார் என்று சொல்லி கடவுள் மேலே அவர் நம்பிக்கை வைத்தார். அதுபோல அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் தனிமையிலே உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பாராக. உங்கள் பாதுகாப்பு இன்மையிலே உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர்தாமே உள்ளத்திலே மன அமைதியை கொடுக்கிற கடவுள், அமைதியாய் உறங்குவதற்கு உதவி செய்கிற தெய்வம். இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே எப்பொழுதும் மன அமைதியையும் நிறைவான தூக்கத்தையும் தந்து ஆசீர்வதி தரலும். இதோ இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தனிமையெல்லாம் நீர் நீக்கி இவர்களுக்கு ஏற்பட இருக்கிற எல்லா விதமான ஆபத்துக்கள், தொல்லைகள், இக்கட்டுகள் இருந்தெல்லாம் நீர் விடுவித்து நீரே இவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பீராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இவர்களுடைய தனிமை நீங்கட்டும். இவர்களுக்கு நீரே அடைக்கலமும் பாதுகாப்புமாய் இருந்தரலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
தொல்லை கஷ்டங்கள் சோர்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் மேலிடும், ஈரோளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சோக்கேட்டும் சேவி
நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416 646 2 0 2 1 4 6 6 2 0 4 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சேவக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4. அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
இனி நீங்கள் கேட்கவிருப்பது நண்பரும் விரோதியும். எழுதியவர் டாக்டர் ஜான் கே பி தங்கவேல் அவர்கள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லா மொழிகளிலும் உள்ள சிறந்த வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை நட்பு. இதற்கு அன்பு, சிநேகம், பிரியம் என்ற அடைமொழி சொற்களாக 1000 சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நட்பு எப்படி இருக்க வேண்டுமென்றால், ஒருவனுக்கு துன்பம் வருகிறது என்றால் அவன் உதவி என்று கேட்க நினைக்கும் முன்பே ஓடி வந்து அந்த துன்பத்தை தீர்ப்பது நட்பு. தீர்ப்பவன் நண்பன். இதைத்தான் இடுக்கண் களைவதாம் நட்பு என்று எல்லை வகுத்து பெருமைப்படுத்தினார்கள் பெரியவர்கள். அப்படிப்பட்ட சிநேகிதன் அல்லது சிநேகிதி என்ற நட்பு வட்டம் நமக்கு உண்டா? ஒரு நிமிடத்தையாவது ஒதுக்கி யோசித்து பாருங்கள். உண்டென்றால் நாம் பாக்கியவான்கள். ஆனால் உலக நண்பர்களில் பெரும்பாலானோர் அப்படி இல்லை. நாம் தவறு செய்யும்போது அதற்கு தலையாட்டிவிட்டு, நாம் இல்லாத போது நையாண்டி செய்பவர்களே அதிகம். இதற்கு பெயர் நட்பா? நீங்கள் நிறைய பார்த்திருப்பீர்கள். செல்வந்தரின் பிள்ளைகளை சுற்றி ஒரு நண்பர்கள் பட்டாளமே இருக்கும், இலையிலே ஒரு கூட்டமே இருக்கும். அவர்கள் அந்த செல்வந்தர் வீட்டு பையன் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் என்று மட்டுமே சொல்வார்கள். அந்த ஏழை விவசாயினுடைய நிலத்தை எடுத்துக்கொண்டேன், அது தப்பில்லையே, ஆமாம் ஆமாம். அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உதவியை நான் அனுபவிக்கிறேன், சரிதானே, ஆமாம் ஆமாம். இப்படி ஆமாம் போட்டே அவனை அழித்து விடுவார்கள். இதில் விதிவிலக்காக ஒரு நல்லவன் அதாவது நண்பன் இருந்து, நீ செய்வது தவறு, இது உன்னை இந்தெந்த வகையில் பாதிக்கும் என்று சொன்னால் அவ்வளவுதான், அந்த கூட்டத்திலிருந்தே அவன் வெளியேற்றப்படுவான், பாதிக்கப்படுவான், பழிசு மொத்தப்படுவான். துரதிருஷ்டவசமாக அவன் ஏழையாக இருந்து அவர்கள் மூலம் அவனுக்கு ஏதாவது உதவி கிடைத்துக் கொண்டிருந்தால் அந்த உதவியும் நிறுத்தப்படும். இதுவா நட்புக்கு மரியாதை? இன்னும் கொஞ்சம் மேலே போனால், சகல பாவங்களையும் செய்கிற 2 பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள். நட்பு பாசம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா தவறுகளையும் சேர்ந்தே செய்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாட்டால் பிரிகிறார்கள். 2 பேர் மனதிலும் சரணம். சேர்ந்து செய்த தவறு வெளியே சொல்லப்பட்டு விடுமோ என்ற சந்தேகம். அதன் விளைவு மீண்டும் பழைய நண்பர்களைப் போலவே பழகி, அவர்களுக்கு மது பழக்கம் இருந்தால் அதில் ஒரு எல்லையை தாண்டி தாண்ட வைத்து நண்பனை கொலை செய்து விடுகிறான். இதுவா நட்பு? இல்லை, இது நடிப்பு. உண்மையான நட்பு என்பது இடிப்பாரில்லா ஏமரா மன்னனும் கெடுப்பாரில்லாவிடனும் கெடும் என்ற வள்ளுவன் வாக்குப்படி இருக்க வேண்டும். நண்பன் தவறு செய்தால் அவன் அதை செய்ய நினைக்கும் முன்பே தடுத்து சொல்ல வேண்டும், அதையும் இடித்து சொல்ல வேண்டும், தனக்கு ஏற்படும் இழப்புகளை பெருதிப்படுத்தாமல் எடுத்துச் சொல்ல வேண்டும். அது நட்புக்கு இலக்கியம், நண்பனுக்கு இலக்கணம். சரி, இப்போது என்னுடைய சாட்சியையும் கொஞ்சம் சொல்கிறேன். நான் கொஞ்சம் வசதியானவன். ஆனால் என்னிடம் போதை புகை போன்ற கெட்ட பழக்கங்கள் இல்லை என்றாலும் முழுக்க முழுக்க நான் நல்லவனும் இல்லை. என்னிடமும் சில கூடாத குணங்கள் இருந்தன. என்னை சுற்றிலும் கூட ஒரு நண்பர்கள் கூட்டம் எப்போதும் இருக்கும். அதில் ஒரு நண்பன், அவன் பெயர் வேண்டாம், ஏனென்றால் அவன் இப்போது உயிருடன் இல்லை. நான் ஏதாவது சிறு தவறு செய்தால் கூட உடனே கண்டிப்பான், புத்திமதி சொல்வான். இதில் விசேஷம் என்னவென்றால் அவனுக்கு எல்லாவித கெட்ட பழக்கங்களும் உண்டு. அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து வைத்தவனே நான் தான். அவன் சொல்லும் நல்லவற்றில் சிலவற்றை கேட்பேன், சிலவற்றை கேட்க மாட்டேன் என்றாலும் கடிந்து சொல்வான். இப்படி எதிர்த்து பேசினால் என் மூலம் கிடைத்து வரும் உதவிகள் கிடைக்காமல் போய்விடுமே என்ற கவலையே இல்லாமல் என்னை கண்டிப்பான். அதை கேட்காததால் நான் இழந்து போனவை பற்றி இன்றளவும் நினைத்து வருத்தப்படுகிறேன். இன்று அவன் இல்லை என்றாலும் அது ஒரு வகை நட்புத்தானே. வேதாகமும் நீதிமொழிகள் 15:5 கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடப்பவனே விவேகி என்று போட்டிருக்கிறது. அப்போது எனக்கு வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை அப்போதே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கேட்டிருப்பேனோ? எப்படி இருந்தாலும் இழப்பு இழப்புத்தானே, பாதிப்பு எனக்குத்தானே. அதே நீதிமொழிகள் 25:12 கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரியானவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் பல பேர்கள் இன்னமும் நண்பர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதே இல்லை. காரணம், இப்படிப்பட்டவர்களும் நண்பர்கள்தான், ஆனால் நல்லவர்கள் இல்லை. எனவே இந்த நட்பும் நட்பல்ல. நட்பு என்பது ஒரு தவறு திருத்தப்படும் வரை, அதை செய்பவன் திருந்தும் வரை, மீண்டும் மீண்டும் திரும்ப செய்யாமல் இருக்கும் வரை கடிந்தும் கண்டித்தும் அடித்தும் இடித்தும் திருத்த பாடுபட வேண்டும். இதைத்தான் வேதத்தில் பிரசங்கி 7:5 ஒருவன் மூடனின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம் என்று போடப்பட்டிருக்கிறது. வேதாகம காலத்திலேயே ஒருவன் இருந்தான், மகா கொடுமைக்கார ஆயக்காரன். அவன் ஆயக்காரன் என்றால் வரி வசூலிப்பவன். அந்த காலத்தில் ஒரு நிர்ணயத்துக்கு உட்பட்ட வரி விதிக்கப்படவில்லை, மனதிற்கு தோன்றியபடி வசூலித்தனர். ஆனால் நான் சொல்ல வந்தன் மகா பாவி, இரக்கமே இல்லாமல் கொடுமையாக வரி வசூல் செய்வான். என்றாலும் எப்படியோ இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் இவற்றை அறிந்திருந்தவன் எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஒரு நாள் இயேசு அந்த வழியாக வரப்போகும் விவரம் அவனுக்கு தெரிய வருகிறது. அந்த நாளில் புது துணிகள் அணிந்து வீதிக்கு வந்தான். இயேசு இன்னும் வரவில்லை. அவர் வரும் வழி நோக்கி ஓடினான். அங்கே இயேசு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி பெரும் கூட்டம், இவனோ குள்ளம். எப்படி அந்த கூட்டத்தில் இவனால் இயேசுவை பார்க்க முடியும்? எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று விசுவாசத்தோடு நினைத்தான், யோசித்தான். உயரமான ஒரு மரத்தை பார்த்தான். ஆனால் அது ஒரு காட்டத்தி மரம், முள்கள் நிறைந்தது. என்றாலும் இயேசுவை பார்க்கும் ஆவலில் சிரமப்பட்டு ஏறி அந்த மரத்தின் மீது ஆவலோடு இருக்கிறான். இயேசு வருகிறார், முள் குத்துகிறது, ஆனால் எப்படியும் அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறான். இயேசு இவன் இருக்கும் மரத்தடியில் நிற்கிறார். பிறகு அவனை பார்த்து, இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தான் தங்க வேண்டும் என்கிறார். கீழே இறங்கி வந்த அவன், இயேசுவே தங்களை பார்க்க முடியுமா என்று இருந்த இந்த பாவிக்கு இப்படி ஒரு ரட்சிப்பா, இன்றே என்னிடம் உள்ள சொத்தில் பாதியை ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுகிறேன். அது மட்டுமல்ல, யார் யாரிடமெல்லாம் அநியாயமாக வரி வசூல் செய்தேனோ அவர்களுக்கெல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றான். அப்போது இயேசு, இன்று உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்றார். இதை நாம் வேதாகமத்தில் லூக்கா 19:1-9 முடியவுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். அது சரி, நீங்கள் சொல்ல வந்ததோ நட்பு பாராட்டுதல் என்பது, இதில் இது எப்படி பொருந்துகிறது என்று நீங்கள் கேட்க நினைப்பது எனக்கு புரிகிறது. நேயர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். ஒருவரை பார்க்க வேண்டும் என்ற விசுவாசம் எங்கே பரிபூரணமாக உண்டாகிறதோ அங்கே நட்பு மலர்கிறது. ஆகவே அந்த ஆயக்காரன் இயேசுவை பார்க்க விரும்பியது நட்பினால். இயேசுவும் இவனை ரட்சித்தது அளவில்லாத நட்பினால்தான். அது சரி, இயேசு அவனை எங்கே கடிந்தும் கண்டித்தும் திருத்தினார் என்கிறீர்களா? நண்பன் மனிதன், இயேசு தேவகுமாரன். இவர் கண்டிக்க வேண்டாம், கருணை புரிந்தாலே போதும். அவன் ஒரு பாவி என்று தெரிந்தும் உன் வீட்டில் தங்கப் போகிறேன் என்றாரே, அதுதானே அவனை திருத்தியது. தவறு செய்கிற ஒருவனை திருத்த வேண்டும், அதை விட்டு தவறை ஆமோதிப்பவன் நேருக்கு நேர் மோதும் ஒரு விரோதியை விட மோசமானவன்.
என்ன நேர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்படிப்பட்ட நண்பர்களை உடையவர்களாக இருக்கின்றீர்கள்? திருமறையில் நீதிமொழிகளின் புத்தகம் 17:17 வசனத்தில், சிநேகிதன் என்பவன் எந்த காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய சிநேகிதனை உண்மையாக நேசிப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஒருமுறை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பான சீடர்களை பார்த்து, நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் என்று யோவான் 15:15 வசனத்திலே நாம் படிக்கலாம். அப்படியானால் ஆண்டவர் நமக்கும் சிநேகிதர் தானே?
இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரான் நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பரான் நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் wanpura.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்பரான் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.